எனவே ஒன்றை அதனோடு தொடர்புடைய வேறு பொருளாக மயங்கி குழம்பி நிச்சயித்தல் அதான் தெரிவுன்னா தெரியவே கொண்டல் தெரிவான். சரி, அப்புறம் நிருபகற்பம்னா என்ன? அதான் முதல்ல நிகழ்வது, பொதுவா அறியலாம், அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வருது, அப்புறம் தான் தெரிவுலாம் நிகழலாம். ஆகவே நிருபகற்பம்னா என்ன? அதை கடைசியில சொல்லியிருக்காங்க ஆசிரியர், அதை நம்ம பார்த்துருவோம். அதுதான் முதல்ல பார்க்கணும். என்னவென்றால், பொருளின் உண்மை மாத்திரத்தின் விண்டல் இல்லா அறிவாகும், விகற்பம் இல்லா காட்சியே. தெளிவா சொல்லிட்டாங்க ஐயா, ஒரு பொருள் இருக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறான். அது என்ன பொருள்? ஒரு விவரமும் தெரியாது. ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது என்ற அளவிலே தெரிந்து கொள்கின்றானே, அதுதான் என்ன அப்படின்னா நிர்விகற்ப காட்சி. ஒருவன் தன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான், வீட்டுக்குள் கொஞ்சம் பேச்சு சத்தம் கேட்கின்றது இல்லையா. நம்ம வீட்டில் உள்ளவர்கள்னா எங்க வெளியூர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், யாரும் வீட்டில் இல்லை. அப்போ வீட்டில் சத்தம் கேட்கும்போது வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு உணர்தான், அவ்வளவுதான். அவங்க யாரு அப்படின்னு உனக்கு தெரியல, பொதுவாக அறிகின்றான். அதுதான் நிர்விகற்பமானது, நிர்விகற்ப காட்சி. அதுதான் அதான் பொருளின் உண்மை மாத்திரத்தில் விண்டல் இல்லா அறிவாகும். விண்டல் அந்த பகுப்பு இல்லை, இந்த பொருள் அந்த பொருள் அந்த பகுத்து அறிதல் இன்றி பொதுவாக ஒரு பொருள் உள்ளது என்று அறிகின்ற அறிவு இருக்கின்றதே அதுதான் விகற்பம் இல்லா காட்சியே. விகற்பம் இல்லானா நிர்விகற்பம், நிர்விகற்பம் என்ன? விகற்பம் அற்றது, விகற்பம் இல்லா காட்சியே. சரி, சவிகற்பம் என்பது என்ன? ஒரு பொருளை பற்றி தெளிவா அறியணும்னா அந்த பொருளை பற்றி ஐந்து விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த பொருளை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டீர்கள் அர்த்தம். தர்க்கசாஸ்திரம் சொல்கின்றது அதான், தர்க்கசாஸ்திரம் படிக்கணும்னா அது காரணம் அதான். பாருங்க, ஒரு பொருளை தெளிவா அறிஞ்சிருக்கும் சொல்றோம், எப்படி அறிஞ்சா அந்த பொருளை தெளிவா அறிஞ்சுக்கிட்டதா அர்த்தம்? அந்த பொருளை குறித்த ஐந்து விஷயங்களை நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். அந்த அஞ்சில ஒன்னு அறியாட்டாலும் நீங்க அந்த பொருளை முழுமையா அறியலன்னு அர்த்தம். அந்த அஞ்சையும் அறிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை பற்றி அறிவதற்கு ஒன்றுமில்லை, முழுமையாக அறிந்து விட்டீர்கள். இவன் என்ன அவன் அஞ்சும் அதான் சொல்றாங்க, அஞ்சு உண்டாம் பொருளை என்ன பாடல சொல்லியிருக்கின்றார் அருள்மிகு சிவாச்சாரிய பெருமாள். பெயர், சாதி, குணமே, கண்மம், பொருள். பெயர், சாதி, குணம், கண்மம், பொருள் என்ற ஐந்தையும் ஐந்து உண்டு அவ்விகற்ப உணர்வினுக்கு. அவ்விகற்ப உணர்வுனா அதான் சவிகற்பம், விகற்பத்தோடு கூடிய அந்த உணர்வுக்கு ஐந்து உண்டு. ஒரு பொருளின் பெயரை அறியணும், அந்த பொருளின் சாதி அறியணும், அந்த பொருளின் குணத்தை அறிய வேண்டும், அந்த பொருளின் கண்மத்தை அறிய வேண்டும், அந்த பொருளை அறிய வேண்டும். இந்த ஐந்தையும் அறிந்தால்தான் அந்த பொருளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுதல். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதாவது ஒரு மரத்தை பார்க்கின்றோம் இல்லையா, அது மாமரம்னு வச்சுக்கிடுவோம். அதனுடைய பெயரை, இதன் பெயர் மா என்று அறிந்து கொண்டால் அப்போ அதன் பெயரை அறிந்துட்டோம். அப்புறம் அதனுடைய சாதி, அந்த மாமரத்துக்குன்னே ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா. ஒருவன் வந்து கண்ணை கட்டிட்டு விளையாண்டாலும் இந்த மரங்களோடலாம் நல்லா அவன் ஒரு பயிற்சி வச்சிருந்தான்னா தொடுவதன் மூலமா கூட சொல்லிவிடுவான் இது மாமரம் சொல்லி. மாமரத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு, அதை அறிவதுதான் என்ன? அந்த மாவினுடைய அந்த சாதி, அதான் அதை வச்சுதான் அறியும். மாவினது தன்மை. அதாவது ஒரு மாமரத்துல ஒரு கிளையை முறித்து அதை வந்து ஒரு சாக்கு பையில வச்சு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதை ஒருவன் வந்து அவிழ்த்து பார்க்காமலேயே அப்படி தொட்டு பார்த்து இது மாமரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் எதை வைத்து சொல்கின்றான்? அந்த மாவினது தன்மையை அவன் உணர்கின்றான், மாமரத்தினுடைய தன்மையை உணர்கின்றான். ஆகவே அந்த மாவினது தன்மை அதுதான் சாதி. தென்னமரத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், மாமரத்துக்கு ஒரு தன்மை இருக்கும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும், அதான் சாதி. அப்புறம் குணம், குணம் என்பது என்ன? அந்த மாமரத்துக்குரிய நிறம், அந்த மாமரத்துக்குரிய வடிவம், இவையெல்லாம் வந்து குணம். பெயர் மா என்பது சாதி வந்து அதுக்கே உரிய அந்த தன்மை, தொட்டு அறியக்கூடிய அந்த தன்மை வந்து குணம் வந்து பார்த்தே அறியலாம். அந்த மாமரத்தினுடைய வண்ணம், அந்த மாமரத்தினுடைய வடிவம், அது கிளைவிட்டு பிரிகின்ற அந்த அமைப்புகள், இவையெல்லாம் வந்து மாவினுடைய குணம், அந்த குணத்தையும் அறியிறோம். அப்புறம் கண்மம், அந்த மாமரம், கண்மம் என்பது என்ன? செயல். அந்த மாமரம் நிற்கின்றது, காற்றில் அசைகின்றது, இவையெல்லாம் செயல், செயலை அறிகின்றோம். அதுக்கப்புறம் பொருளை அறிகின்றோம். இந்த மா என்பது ஒரு மரம் என்று, மரமாகிய பொருள் இது என்று அந்த பொருளை அறிகின்றோம். இப்படி ஐந்தையும் அறிந்தால் அதை பற்றி தெளிவாக அறிகின்றோம். ஆகவே அதுதான் சவிகற்ப உணர்வு என்று சொல்கிறார். இப்படி எந்த ஒரு பொருளிடத்திலும் பெயர், சாதி, குணம், கண்மம், பொருள் என்ற ஐந்தையும் அறிந்தால் அது சவிகற்ப அறிவு என்று நிர்விகற்பம், ஐயம், தெரிவு, சவிகற்பம், இந்த நாளும் என்ன என்று இந்த பாடல் சொல்கின்றது. ஆகவே ஒருவன் காட்சி அளவை என்றாலும் சரி, கருதல் அளவை ஆகிய அனுமான அளவிலும் சரி, ஆகம அளவிலும் சரி, இந்த நான்கும் நிகழலாம். நிர்விகற்பம் கண்டிப்பா நிகழும், அப்புறம் ஐயம் நிகழலாம், பிரிவும் நிகழலாம், தவறா நிச்சயிக்கலாம், அப்புறம் சவிகற்பமாகவும் அறியலாம், இந்த நாளும் நிகழும். சரி, அப்புறம் தான் காட்சி அளவை எத்தனை வகைகள், காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம் அளவைன்னு மூணு அளவைகள் சொன்னோம். இந்த ஒவ்வொரு அளவையும் பல பிரிவுகளை உடையது. காட்சி அளவை எத்தனை வகை, அனுமான அளவை எத்தனை வகை, ஆகம அளவை எத்தனை வகை, அருமையாக சொல்கின்றார். காட்சி வகை வந்து நான்கு காட்சிகள் சொல்கின்றார். இதெல்லாம் சொல்லுவதன் மூலம் பல செய்திகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். என்ன அப்படின்னா, காட்சி அளவை வந்து நான்கு அளவைகளாம், அப்புறம் வந்து அனுமான அளவை வந்து ரெண்டு வகை தான், ஆகம அளவை மூன்று வகை. அப்புறம் சொல்கின்றார், இந்த மூன்று அளவுகளை கொண்டும் அறியப்படுகின்ற பொருள்கள் இருக்கின்றதே, அந்த பொருள்களுக்கு ரெண்டு இயல்புகள் இருக்கின்றன. அது இருக்கட்டும். முதல்ல காட்சி அளவையில நான்கு பிரிவுகள் இருக்கின்றன சொல்றாங்க, அனுமான அளவில் ரெண்டு பிரிவு இருக்குதான், ஆகம அளவில் மூணு பிரிவு இருக்கான். இவையெல்லாம் என்ன என்று பார்த்தோம் என்றால், காட்சி அதுதான் அடுத்தால சொல்லுகின்றார். அது சொல்றதுக்கு முன்னாடி, அறியப்படும் பொருள்கள் ரெண்டு பிரிவா இருக்குன்னு சொல்றாங்க, அதை முதலே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, காட்சி அளவில் உள்ள நாளை நாம விளக்கி சொல்லணும், அனுமான அளவில் ரெண்டு சொல்றாங்களே, ரெண்டு அனுமான அளவை அவை என்ன, ஆகம அளவில் மூன்று வகை சொல்றாங்களே, அந்த மூன்று வகை என்ன சொன்னா விரியும். அதுக்கு முன்னாடி இந்த அளவைகளால் அறியப்படும் பொருள்கள் ரெண்டு வகை தானே, ரெண்டு வகை இயல்புகள் தானே இருக்கு, அதை சொல்லிட்டா அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆகவே முதல்ல சொன்னதுதான் முதல்ல விளக்கணும், இல்ல பின்னால சொன்னாலும் அதை எளிதா விளக்கிடலாம்னா பின்னால சொன்னதை முதல்ல விளக்கிடலாம். முன்னால சொன்னதெல்லாம் அதிக விளக்கம் உள்ளது, அது கடைசியில விளக்கிக்கலாம். அதான் ஒருத்தன் வந்து பெரிய கொப்பரை செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்தான் ஒரு பட்டறையில, இன்னொரு தேசியம் ஒரு சின்ன ஊசி வேணும் சொல்லி ஆர்டர் கொடுத்தான். கொப்பரை செய்யணும்னு தான் முதல்ல ஆர்டர் கொடுத்தவன், அவன் ஆர்டர் பண்ணி இங்க ரெண்டு நாள் ஆச்சு, ஆனா ஊசி வேணும்னு அவன் அப்பதான் வந்து சொல்றான். முதல்ல என்ன பண்றான், அந்த ஊசி செஞ்சு கொடுக்க வரையும் முடிச்சிருவான். ஐயா முதல்ல அவனாயே ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது வந்து பெரிய வேலையா இருக்கு. இது வந்து எளிதாக செய்து முடித்து விடக்கூடிய வேலை. அதான் கடையில வந்து ஒருத்தர் முதல்ல வந்து ஒரு பொருள் கேட்காரு, அது ரொம்ப அடந்து எடுத்து பார்த்து நிதானமா கொடுக்க வேண்டிய பொருள். இன்னொருத்தர் எளிதாக போன பொருள் கேட்கான், ஒரு 50 மிளகாய் கொடுங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கொண்டு கொடுத்துடலாம். ஆகவே எது எளிதாக உள்ளதோ அது பின்னால் சொல்லப்பட்டாலும் அதை பற்றிய விளக்கத்தை முதலிலே சொல்லிவிடுவது நல்லது. அதைத்தான் இங்கே முதலிலே சொல்கின்றார்கள் இல்லையா. அதான் ஆகையினாலே அதை சொல்கின்றார். என்னவென்றால், இரண்டு இயல்புகள் எல்லா பொருளுக்கும். அந்த இரண்டு இயல்புகள் என்னன்னா, பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. அதான் இப்படி சொல்வத சூசிகடாக நயம் அப்படின்னாங்க. அதான் சூசிகடாக நயம், அதான் கொப்பரை ஊசி. கொப்பரை முதல்ல ஆர்டர் பண்ணாலும் பின்னால வந்து ஆர்டர் பண்ண ஊசியை முதல்ல முடிச்சு கொடுக்காம பாத்தீங்களா, அந்த மாதிரி எளிதா உள்ள இயல்புகளும் முதல்ல விளக்கிறது, அதான் சூசிகடாக நயம். அதுக்கு பேர் சுவாமி சொல்றாங்க. இதுல வந்து பொருள்களுடைய இயல்பு பொது இயல்பு சிறப்பு இயல்புங்க. நமக்கு உடனே சித்தாந்தம் தான் ஞாபகம் வரும். ஆமா, சித்தாந்தத்திலையும் முப்பொருள்களுக்குமே ரெண்டு இயல்புகள் சொல்லியிருக்கின்றார்களே, பதிக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு, பசுவுக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு, எல்லாருக்கும் சொல்றாங்க. அதைத்தானே இவங்களும் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம சரியா இருக்கும். மாவாடித்திலே சொல்லிட்டாங்க, மாவாடித்திலே சொல்லிட்டார், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறு, தர்க்க சாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்ற பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறு. பெயர் ஒற்றுமை மட்டுமே கொண்டு இவை ரெண்டும் ஒன்று என்று மயங்கற்க சுவாமி எழுதிதான். எல்லாம் ஒன்று மாதிரியே ஒன்று இருக்கும், அதனால இதுதான் அது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உலகத்தில் ஏமாற்று விட கூட அப்படிதான் நடக்குது இல்லையா. கோடிகளை நம்பி ஏமாறாதீர்கள். இங்க இது வந்து போலி இல்ல, இங்க சொன்னது இதுக்குன்னு தனி பொருள் இருக்கு. சித்தாந்தத்தில் சொல்ற பொருள் வேறு, ரெண்டும் ஒரு பொருள் இல்ல. இங்க பொது இயல்பு சித்தாந்தத்தில் சொல்வது பின்னால பார்ப்போம், அது பொது அதிகாரம் அப்படின்னு முதல் சூத்திரம் தொடங்கும் போது அப்ப பாத்துக்கலாம். இப்ப தர்க்க சாஸ்திரத்தில் பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன்னியல்பு. ஆசிரியர் திருவாக்கிலேயே கேட்போம், தன்னியல்பு, தன்னியல்பு சிறப்பியல்பு ரெண்டும் ஒண்ணுதான். சிறப்பியல்பு என்றால் என்ன, தன்னியல்பு என்றால் என்ன, என்னவென்றால் அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன்னியல்பு அப்படின்னா என்னன்னு விளக்கமா உதாரணம் வச்சு பார்த்தா எளிதா போயிடும். சரி, பொது இயல்புனா என்ன? அந்நியத்தை தவிர்ந்து தன் சாதிக்கு ஒத்தல் துண்ணிய பொது இயற்கை. பொது இயற்கைனா பொது இயல்பு, இயற்கைனா இயல்பு, பொது இயற்கை பொது இயல்பு. அந்நியத்தை தவிர்ந்து தன் சாதிக்கு ஒத்தல் துண்ணிய பொது இயற்கை. ஆக ரெண்டு இயல்பு இருக்கு, தன்னியல்புன்னு ஒண்ணு இருக்கு, இது சிறப்பு இயல்புபாங்க. அப்புறம் இன்னொரு இயல்பு என்னன்னு கேட்டா பொது இயல்பு. இதுல தன்னியல்பு என்னன்னா அந்நிய சாதியிலும் சேராம தன் சாதியிலும் சேராம தனித்து நிற்பது சிறப்பு இயல்பு, தன்னியல்பு. தனக்கே உரிய இயல்போடு இருப்பது தன்னியல்பு. அந்நிய சாதியில மட்டும் சேராதியா, ஆனா தன் சாதிக்கெல்லாம் பொதுவா இருக்கும், அது பொது இயல்பு. அப்படின்னா இது எல்லா பொருள்களுமே ஒன்று அதனுடைய பொது இயல்பை வைத்து அறியப்படும், அல்லது இந்த தன்னியல்பாகிய சிறப்பு இயல்பை வைத்து அறியப்படும். அதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. சொன்ன இவ் இரண்டினுள்ளே மன்னிய பொருள்கள் யாவும் அடங்கிடும் மானமுற்றார். சொன்ன இந்த இரண்டு இயல்புக்குள்ள நிறைவேற்ற பொருள்கள் எல்லாமே அடங்கும் என்று சொல்கின்றார். அதான் அது நாம எடுத்துக்காட்டு மூலமாக எளிதாக பார்த்து விடலாம். இதே இந்த மாவையே நாம இதுக்கும் எடுத்துக்கிடுவோம். பெயர் சாதி குணம் கண்மன் துடிருக்கு மாமரத்தை தான் எடுத்தோம். அதே மாமரம் எடுத்துக்காட்டே இங்கேயும் வச்சுக்கிடுவோம். என்ன இப்ப வந்து மாமரத்துல பல சாதிகள் இருக்கு, என்ன அதான் இப்போ பொது இயல்பு எடுத்துக்கிடுவோம், அதான் எளிது. என்ன ஒன்றை வந்து ஒரு மாமரத்தை அறிகின்றான், அறிந்து இது மாமரம்னு அறிஞ்சிருக்கின்றான், சரியா அறிஞ்சிட்டான். புளிய மரத்தையோ வேற மரத்தையோ மாமரம், மாமரத்தை மாமரம் என்று சரியாக ஒரு அறிஞ்சிருக்கின்றான். சரி, இப்போ எப்படி அறிஞ்சிருக்கின்றான்? பொது இயல்பு பற்றி அறிஞ்சிருக்கின்றான். பொது இயல்புனா என்ன? தர்க்கத்தில் சொல்ற பொது இயல்பு, பிற சாதிகளோடு அது சேராது, தன் சாதிக்கெல்லாம் பொதுவா இருக்கும். அதான் இப்ப மாமரம் அப்படின்னு இருந்ததுன்னா இது வேப்ப மரம், அப்புறம் புளிய மரம், அரச மரம், இந்த மாதிரி சாதி கூட எல்லாம் சேராது. வேற்று சாதி மரங்கள் இவையெல்லாம் இதை கூட எல்லாம் சேராது. ஆனா மாமரத்திலே எத்தனையோ வகையெல்லாம் இருக்கு. என்ன மாமரத்துல பல மாமரங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி கிளிமுப்பு மாங்காய் கொடுக்குது, ஒட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே எத்தனையோ இன்னும் மாமரங்கள் இருக்கின்றன. அந்த மாமரங்களுக்குள்ள என்னென்ன சாதிகள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் மாமரம்ங்கிற பெயர் பொதுவான பெயர். அங்க தன் சாதிக்கு பொதுவாக அந்த பெயர் இருக்கின்றது மாமரம்ங்கிற பெயரு. ஆனா வேற்று சாதி மரங்களோட பொருந்தவில்லை. அரச மரத்துக்கோ புளிய மரத்துக்கோ இந்த மாமரம்ங்கிற பெயர் பொருந்தாது. இப்ப மாமரம்னு அறிந்தான்னா அது எல்லா வகை மாமரங்களுக்கும் பொதுவாக மாமரம்னு அறிந்திருக்கின்றான். வேற்று சாதியோடு சேராமல் தன் சாதிக்கு பொருந்தும் மாதிரி அறிந்திருக்கின்றான். ஆகவே பொது இயல்பை அறிந்திருக்கின்றான். அதுல தேமம் அப்படின்னு அறிந்தான்னா அந்த மாமரத்திலையும் வேற மாமரங்களுக்கு அது பொருந்தாமல் தேமா என்ற அந்த குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே அது பொருந்தி நிற்பதா? வேற்று சாதிக்கும் பொருந்தல, தன் சாதியில் உள்ள வேறு மாமரங்களுக்கும் பொருந்தல, தேமா என்ற அந்த தன் நிலையிலே அது அறியப்படுவதனால் அது சிறப்பு இயல்பு என்று வாழ்ந்து. அதான் வாழ மரம்னா இன்னும் எளிதா இருக்கும் நமக்கு வந்து. ஏன்னா அதுல வந்து மொந்தம்பழம் பூவம்பழம் இப்படி பல பழங்கள் இருக்கின்றன, ரத்தாளி இப்படி பல வாழை மரங்கள் இருக்கின்றன. அதுல வாழை மரம் சொன்னா அது வேப்ப மரம் புளிய மரம் போல வேற்று சாதி மரங்களோடு அது பொருந்தாது. ஆனா அந்த வாழை மரத்துல எத்தனையோ சாதி இருக்கா, அந்த சாதிக்கு பூரா பொதுவா இருக்கும். ஆனா அதுல மொந்தம்பழம் தரக்கூடிய வாழைன்னு சொன்னா அது தன் சாதியில் உள்ள பிற வாழை மரங்கள் கூட சேராது. ரத்தாளி தரக்கூடிய வாழை மரத்தோடையோ அல்லது பூம்பழம் தரக்கூடிய வாழை மரத்தோட சேராது, அது மொந்தம்பழம் தரக்கூடிய வாழை மரத்தை மட்டுமே குறிக்கும். அப்போ அது சிறப்பியல்பு. தன் சாதிக்கும் பொருந்தாமல் தனக்கு மட்டும் பொருந்தும்படியாக இருத்தல் சிறப்பியல்பு. வேற்று சாதிக்கும் பொருந்துதல் பொது இயல்பு. அதாவது தன் சாதிக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்தல் பொது இயல்பு. பொது இயல்பாகட்டும் தன்னியல்பாகட்டும் வேற்று சாதி கூட பொருந்தாது. தனக்கு மட்டுமல்லாமல் தன் சாதிக்கும் பொதுவாக நிற்றல் பொது இயல்பு. தன் சாதிக்கு கூட பொதுவாக இருக்காமல் ரஸ்தாதி மரம் சொல்லிட்டா அது ரஸ்தாதி மரம் தான், வேற முந்த மரம் பூம்பழந்தக்கூடிய மரத்து கூட பொருந்தாது. அப்படி இருப்பது சிறப்பு இயல்பு என்று நாம் அறிவோம். ஆக இந்த இரண்டு இயல்புகளை இவ்வாறு கூறிய ஆசிரியர் இனி காட்சி அளவையின் நான்கு வகைகள் எவை அடுத்த பாட்டில், அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு பாட்டிலையும் அதுதான் சொல்றாங்க. காட்சி அளவையினுடைய நாலு வகைகள், ஒரு ரெண்டு வகைகளுக்கு ஒரு பாட்டு, அடுத்த ரெண்டு வகைக்கு இன்னொரு பாட்டு, அப்புறம் அனுமான அளவின் ரெண்டு வகைகள் எவை அது ஒரு ரெண்டு மூணு பாட்டில் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஆகம அளவின் மூன்று வகைகள் எவை அதை ஒரு பாட்டை தனியா சொல்லிடுறாங்க, அப்புறம் இந்த அனுமான அளவில் நிகழக்கூடிய குற்றங்கள் என்னென்ன, ஏன் அதையும் சொல்றாங்க. நாம அந்த குற்றங்கள் எல்லாம் வருத மாதிரி தர்க்கம் பண்ணக்கூடாது, நம்ம தர்க்கம் பண்ணி நம்ம கருத்தை நிலைநாட்டும் போது என்னென்ன குற்றங்கள் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுல என்னென்ன குற்றங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கடைசியில சொல்றாங்க. ஆக இவ்வளவுதான் இந்த அளவை இருக்கிறதுள்ள விஷயம். காட்சி அளவை நான்கு வகைப்படும், அனுமான அளவை இரண்டு வகைப்படும், ஆகம அளவை மூன்று வகைப்படும். இந்த காட்சி, அனுமான, ஆகமம் இந்த மூன்று அளவுகளும் கொண்டு அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் ரெண்டு இயல்புகளை உடையவை, பொது இயல்பு சிறப்பு இயல்பு. அப்புறம் காட்சி அளவின் நான்கு வகைகள், அனுமான அளவின் ரெண்டு வகைகள், ஆகம அளவின் மூன்று வகைகள் சொல்லி முடிச்சு இந்த தர்க்கத்துல இந்த அளவுகளை எல்லாம் பயன்படுத்தி தன் கருத்தை நிலைநாட்டும் போது என்னென்ன குற்றங்கள் ஏற்படலாம், அந்த குற்றங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அந்த குற்றங்களை பட்டியலிட்டு கூறுவது, இதோடு அந்த அளவை இறக்கணும் முடிகின்றது. ஆகவே அந்த கருத்துக்களை மாத்திரம் நாம் பார்த்து வரலாம். முதலிலே காட்சி அளவினுடைய நான்கு வகைகள் எவை, பெயர்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ளலாம். காட்சி அளவை நான்கு வகைப்படும். வாயு காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி, இந்த நான்கு வகைப்படும். அதுல முதல்ல வாயு காட்சி என்பது என்ன, பாடல ரொம்ப அரிதாக உள்ளது என்ன, ஆனாலும் நாம தெரிந்து கொள்ளலாம். உயிரினோடு உணர்வு வாயில் ஒளி உரு ஆதி பற்றி செயலுறு விகற்பமின்றி தெரிவது இந்திரிய காட்சி. வாயில் காட்சினா இந்த ஐம்பொறிகளை கொண்டு காணுதல், அதுதானையா காட்சி அளவையே அதுதானே, இது என்ன வாயு காட்சி சொல்றீங்களே, அப்படி அல்ல. ஒரு பொருளை கண்டு அறிகின்றோம்னா அங்க கண்ணு மட்டும் போதுமா, மனசு வேற ஏதாவது சிந்தனையிட மூழ்கி கிடந்ததுன்னா நீ இங்கதான் உட்கார்ந்தீங்களா, ஐயோ நான் பாக்கிறேன் நினைக்கணும், ஒரே சிந்தனையில இருந்துட்டேன் சொல்றேன், பாக்குறோம் இல்லையா, அன்றாட பாக்குறோம், நம்ம கண்ணு பஸ்ஸாம நின்றுட்டு இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஏற வேண்டிய பஸ் போயிருது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஸ் வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு பாக்குறது, இப்ப தானே போச்சு முன்னாலும். ஆகவே ஒரு பொருளை அறிவதற்கு கண் மட்டும் போதாது, கண்ணோடு மனமும் பொருந்தி காண வேண்டும். ஆகவே அங்க மனத்தின் துணையும் வேண்டும் இல்லையா. அந்த மனம் தான் தொழிற்படுவதற்கு முன்னால இந்த கண்ணை கொண்டு மட்டும் பார்க்கின்றோமே, அல்லது காதை கொண்டு கேட்கின்றோம், அப்ப நமக்கு என்ன தெளிவா நம்ம அறிய முடியுமா, கண்ணால முதல்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் தான் தெரியும், அப்புறம் மனம் விரைந்து தொழில்பட்டுருது, நல்லா பார்த்து பழகின உருவம்னா இது இன்னாருதான் தெரிஞ்சிருது. அதே பார்த்து பழகின உருவத்தையே வந்து வெகு தொலைவில் இருந்து பார்க்கின்றோம்னா இன்னார் மாதிரி தெரியுது இல்லையா இல்லையா, அந்த சந்தேகம் எல்லாம் வந்தது பாத்தீங்களா. ஆகவே முதல்ல நம்ம பார்த்தோமே அந்த நிர்விகற்பம், இது என்னது தெரியல ஆனா ஏதோ ஒரு பொருள்னு தெரியுது, இது என்ன ஓசைன்னு தெரியல ஏதோ ஒரு ஓசை, என்ன உருவம்னு தெரியல ஏதோ ஒரு உருவம், இப்படி பொருளின் உண்மை மாத்திரம் தெரிவது, இப்படி ஒன்னு இருக்கின்றது அப்படின்னு மாத்திரம் அறியுது. அந்த நிர்விகற்பம், நிர்விகற்பம்னு பார்த்தோமே, அந்த நிர்விகற்பம் காட்சி அளவிலையும் நிகழலாம், அனுமான அளவிலும் நிகழலாம், ஆகம அளவிலும் நிகழலாம், பார்த்தோம் இல்லையா. அந்த நிர்விகற்ப உணர்வு காட்சி அளவில நிகழ்வதுதான் வாயிற் காட்சி, வேற ஒண்ணும் இல்லை. கண்ணை கொண்டு ஏதோ ஒரு உருவம்னு காண்கின்றோம், காதை கொண்டு ஏதோ ஒரு ஓசைன்னு கேட்கின்றோம், நாவா ஏதோ ஒரு சுவையின் அறிகின்றோம். இப்படி பகுத்து அறியாமல் பொதுப்படையாக அறிகின்ற நிலை, அது காட்சியிலே ஏற்படுமானால் அதுதான் வாயு காட்சி. இப்ப பாத்தீங்களா, அந்த ஐம்பொறிகளால நமக்கு திட்டவட்டமா எதையும் உணர்த்த முடியாது. கண் உருவத்தை காணும்னு சொல்றோம், ஆனா இன்ன உருவம் அப்படின்னு பகுத்து காணக்கூடிய வல்லமை கண்ணுக்கு கிடையாது. அதை செய்ய வேண்டும் மனம் புத்தி போன்ற கருவிகள் தான். அதான் சித்தபெருமை பிடித்தவனுக்கு இன்னும் கண்பார்வையில கோளாறு இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்பார்வை அவனுக்கு தெளிவாவே இருக்கலாம், ஆனா அவனுக்கு மனசு சரியில்லை அப்படின்னா அவன் கண்ணை கொண்டு என்ன பார்த்தாலும் ஏதோ ஒன்று தான் பார்ப்பான ஒழிய இன்னதுன்னு அவன் நிச்சயப்படுத்தி அறிய மாட்டான். ஆகையினாலே இந்த வாயில்கள் ஆகிய இதுக்கு அஞ்சு பொறிகளுக்கும் வாயில்கள்னு பேரு. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் மனசை போய் சேரணும்னா இந்த அஞ்சு வாசல்ல ஒரு வாசல் வழியா தானே உள்ள நுழைய முடியும் மனசுக்குள்ள. ஒரு வீட்டுக்குள்ள நுழையணும்னா வாசல் இருக்க மாதிரி நம்ம மனமாகிய வீட்டுக்குள்ள உலக விஷயங்கள்லாம் நுழைவதற்கு அஞ்சு வாசல்கள் இருக்கின்றன, அதான் அஞ்சு பொறிகள். ஆகவே இந்த ஐந்து பொறிகள் வாயிலாக நிகழக்கூடிய காட்சி பொதுப்படையான காட்சி, பகுத்து அறியாத திட்டவட்டமாக அறியாத பொதுப்படையான காட்சி, இந்த ஐம்பொறிகள் மூலமாக காண்கின்ற காட்சி, அந்த காட்சியைத்தான் வாயில் காட்சி என்று சொல்கின்றோம், வடமொழியின் இந்திரிய காட்சின்னு சொல்றோம். நிர்விகற்ப காட்சினாலும் இதுதான், பல பெயர்கள் இருக்கின்றன. ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கின்ற பெயர் என்ன, இந்திரிய காட்சி. இந்திரியன்னா ஐம்பொறிகள் தான். ஆகவே இந்த இந்திரிய காட்சி தான் காட்சி அளவிலே முதல் வகை. சரி ஐயா, கண்ணால ஏதோ ஒரு உருவம்னு பொதுப்படையா அறிஞ்சிட்டான், இந்திரிய காட்சி நிகழ்ந்துள்ளது, வாயு காட்சி நிகழ்ந்துள்ளது, இன்னொரு பேர்ல சொல்லணும்னா நிர்விகற்ப காட்சி நிகழ்ந்துள்ளது. சரி அடுத்தால என்ன, அந்த கண்ணால் கண்ட அந்த உருவத்தையும் அதோடு இது ஏதாவது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அலட்சியம் பண்ணி விட்டுறாம அதை பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டு செய்யறான். அப்ப அந்த உள்ளத்துக்கு அந்த விஷயம் போகின்றது, அந்த உள்ளத்தாலே அந்த மனதினாலே என்ன தெளிவாக அறிகின்றான், ஏ இது இன்னும் ஆளியா அப்படின்னு தெளிவாக அறிகின்றானே. அத்திட்டவட்டமாக அறிகின்றானே. ஏற்கனவே சொன்னார்களே, ஒரு பொருளை பற்றி அதனுடைய பெயர், சாதி, குணம், கண்மம், பொருள் என்ற அந்த ஐந்தையும் மனதனால் தெளிவா அறிதான். அந்த காட்சி தான் மானத காட்சி. அதுதானே சவிகற்பம்னு சொன்னோம். ஆமா, அந்த சவிகற்ப காட்சி தான் மானத காட்சி. இன்னதுதான் அப்படின்னு இந்த அஞ்சையும் வச்சு தெளிவா அறிகிறான் இல்லையா. இவன் இவன் பெயரை அறிகின்றான், இவன் பெயர் ராமன் அறிகிறான், இவன் சாதி அறிகிறான், அவன் ஆண் அப்படின்னு அறிகின்றான். அவனுடைய குணத்தை, அவனுடைய குணபாவங்களை தான் தெரிந்து கொள்கின்றான். ஏற்கனவே பழங்கனவன் தானே, அது மாதிரி அவன் கண்மத்தை பார்க்க நடந்து வருகின்றான் பார்க்கின்றான். பொருள், இவன் ஒரு மனிதன், இவ்வளவும் தெளிவா அறிகின்றான். ஐந்தையும் இப்படி தெளிவா அறியும் போது அந்த சவிகற்ப காட்சி, அதுதான் மானத காட்சி. ஏன்னா மனம் தான் முதல்ல தொழிற்படுது. நம்ம சித்தாந்தத்துல படிச்சிருக்கோம், மனமே எல்லாத்தையும் முடிவு பண்ணிருமா. மனம் வந்து சிந்திக்கும், அப்புறம் அகங்காரம் வந்து இது என்னதுன்னு பாத்திரணும் அப்படின்னு நினைக்கும், அப்புறம் வந்து புத்தி தான் இது இன்னாருன்னு தெளிவா நிச்சயிக்கும்னு பார்த்தோம். அர்த்தம் தான், அந்த மனம் புத்தி எல்லாத்தையும் சேர்த்துதான் மனம்னு தொகுத்து சொல்றாங்க. ஏன்னா முதல்ல தொழிற்படுறது மனம் தானே, அப்புறம் தான் அகங்காரம் தொழிற்படுது, புத்தி தொழிற்படுது. ஆகவே மனம் முதலில் தொழிற்படுதல் பற்றி இது மானத காட்சின்னு சொன்னார்கள். மானத காண்டல், காண்டல் காட்சி அளவின் ரெண்டு வகைகள், ஒன்று வாயிற் காட்சி, இன்னொன்று மானத காட்சி. ரெண்டுக்கும் வேற்றுமை என்ன, ரொம்ப அழகா சொல்லலாம். வாயிற் காட்சியில பொதுப்படையாதான் அறிகிறோம், திட்டவட்டமா அறியவில்லை. ஆனா மானத காட்சியில திட்டவட்டமா அறிகின்றோம். வாயிற் காட்சி, மானத காட்சி, ரெண்டு பாதை. அதுக்கப்புறம் நிகழ்ற காட்சி என்ன என்று சொன்னால், அதுதான் தன்வேதனை காட்சி. என்ன, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தாலும் அதுதான் நிகழும். ஐயா கண்ணால பாக்குறோம், ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு ஆளுன்னு பாக்குறோம். இது வாயிற் காட்சி, இந்திரிய காட்சி, ரைட்டு. அப்புறம் நல்லா கூர்ந்து கவனிச்சு மனம் புத்திக்குலாம் வேலை கொடுப்போம், இவன் இன்னார்தான் அப்படின்னு தெளிவா திட்டவட்டமா அறிகிறோம். அது மானத காட்சி. அறிஞ்ச பிறகு அவன் வந்தவன் அவனே தேடி போய் பார்க்கணுங்கிற ஆளா இருந்தான்னா ஒரு மகிழ்ச்சி மனதில் வருது. அல்லது வந்தவன் நம்ம வேலையெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கான்னா உடனே மனதில் ஒரு கவலை வருகின்றது இல்லையா. ஒரு நாலு நாள் இவன் கண்ணில் படாம இருப்போம் அப்படின்னு நினைக்கும், ஆனா அப்ப கண்ணில் பட்டுறதும், அவன் கண்ணில் பட்டுறதான், அப்போ ஒரு கவலை வருகின்றது. அல்லது மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருளை பார்க்கின்றான், உடனே மயங்குகின்றான், அப்போ அது ஒரு மயக்க உணர்வு வருகின்றது. எனவே ஒரு பொருள் இன்னதுதான் தெரிஞ்ச பிறகு ஒரு இன்பம் மனதில் தோன்றலாம், அல்லது துன்பம் தோன்றலாம், அல்லது மயக்கம் தோன்றலாம். இந்த மூன்று உணர்வுகளை அனுபவிப்பது, ஏதாவது ஒரு உணர்வை அனுபவிக்கிறோமே அந்த அனுபவம் தான் தன் வேதனை காட்சி. வேதனைனா அனுபவம் தான். அதான் நாம நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன, வேதனைனா அனுபவம் பொதுவான பேர் தான் அது. நம்ம உலகத்துல வந்து வேதனைனா துன்பம்னே நம்ம முடிவு பண்ணிட்டோம். உலக வழக்குல வேதனைன்னு சொன்னா துன்பம் தான் இருக்கும். ஒரே வேதனையா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னோம்னா துன்பமா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் நினைப்பாங்க. என்னவா உலக அனுபவத்தை கூட்டி கழிச்சு பார்த்தா துன்பம் தான் மீதியா இருக்குன்றதுனால அப்படி வைத்து விட்டார்களோ என்னமோ. ஆனா வேதனை என்பது அது பொது சொல், அது எல்லா அனுபவத்துக்கும் பொது. இன்பம், துன்பம், மயக்கம் மூன்றுக்கும் பொது. ஆகவே அப்படி திட்டவட்டமாக ஒரு பொருளை அறிந்த பிறகு அந்த பொருளை கண்டதனாலே, அறிந்ததனாலே மனதில் ஒரு இன்பமோ அல்லது துன்பமோ அல்லது மயக்கமோ ஏதாவது ஒரு அனுபவம் நிகழுமாயின் அந்த அனுபவமே தன்வேதனை காட்சி எனப்படும். சுவேதனா பிரத்யக்ஷம் என்று வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே சொல்வார். பிரத்யக்ஷம்னா என்ன, காட்சி. பிரத்யக்ஷமா பார்த்தீங்க அப்படின்னா கண்ணால கண்டு பார்த்தேன், நேரில் பார்த்தேன் அப்படின்னு அதுக்கு பொருள். பிரத்யக்ஷம் அதான் தன்வேதனை காட்சி எனப்படும். அனுபவம் அது திட்டவட்டமா அறிஞ்ச பிறகு தோன்றுகின்ற அனுபவமே தன்வேதனை காட்சி. அப்புறம் நாலாவது காட்சி இருக்கு, அது யோக காட்சி. அது நமக்கு இன்னும் அந்த நாலாவது காட்சி நமக்கு அப்பாற்பட்டது. நம்மிட நிகழ்வதெல்லாம் அந்த மூணு தான். என்ன, யாரோ ஒன்றுன்னு ஏதோ ஒன்றுனு அறிகிறோம், அப்புறம் தெளிவாக அறிகிறோம், அறிஞ்ச பிறகு இன்பமோ துன்பமோ ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம சமாச்சாரங்கள், இதுக்குள்ள முடிஞ்சது. யோக காட்சி என்பது இது பெரியவர்களிடம்தான் நிகழும், அருளாளர்களிடம் நிகழக்கூடியது, ஆண்டோர்களிடம் நிகழக்கூடியது. அது என்ன யோக காட்சினா என்ன அப்படின்னா, அவர்கள் இருந்த இடத்தில் தான் இருப்பார்கள், எங்கும் செல்ல மாட்டார்கள். ஆனால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே மூன்று உலகங்களில் நிகழ்வதையும் அறிவார்கள். அதான் அது நம்மால இயலாத காரியம் சொன்ன மூன்று. இந்த உலகத்தில் மட்டுமில்லை, இப்ப இங்க இருந்தா நம்ம வீட்டில் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது இல்லையா, தெருவில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்தந்த இடத்துக்கு போனேதான் அந்தந்த இடத்துல என்ன நிகழ்வுன்னு நம்ம அறியணும். ஆனால் யோகிகள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே வேறு இடங்களில் உள்ளவற்றை எல்லாம் அறிவார்கள். வேறு இடங்கள்னா அந்த ஊர்ல மட்டுமில்ல, அந்த மாவட்டத்தில் மட்டுமில்ல, அந்த பூமியில மட்டுமில்ல, மேலுலகமாகி தேவலோகத்தில் என்னென்ன நிகழ்கின்றன, இந்த பூலோகத்தில் என்னென்ன நிகழ்கின்றன, பாதாள லோகத்தில் என்னென்ன நிகழ்கின்றன. மேலுலகம், பூலோகம், பாதாள லோகம் என்ற மூன்று உலகங்களில் நடப்பதை மட்டுமல்ல, என்னெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றன, அது மட்டுமல்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க இருக்கின்றன முக்காலத்தையும் அறிவார்கள். ஓரிடத்தில் இருந்து கொண்டே மூவிடத்தில் உள்ள முக்காலமும் நிகழ்கின்ற செய்திகள் அனைத்தையும் அறிவார்கள். அப்படிப்பட்ட காட்சிதான் யோக காட்சி. எவ்வளவு சிறப்பான காட்சி அதைத்தான் சொல்கின்றார். எப்படி இவர்களால் இது முடியுது அப்படின்னா, அவர்கள் யோக சமாதி யோகத்துல வந்து எட்டு உறுப்புகள் உள்ளன, அட்டாங்க யோகம்னு சொல்வார்கள். திருமந்திரம் எல்லாம் இது இந்த விரிவாக பேசுகின்ற நூல், அட்டாங்க யோகம். நாமெல்லாம் அந்த அட்டாங்க யோகத்தையும் அனுஷ்டிக்கணும். சரியை கிரியை யோகம் நமக்கும் இருக்கு சிவநெறியில. சரியையில் இருந்தாலும் சரியையில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம்னு அதுலேயும் இருக்கு. எல்லா பயிற்சியுமே கொஞ்சம் கொஞ்சம் அவரவரால் இயன்றளவு வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அட்டாங்க யோகத்திலே அந்த எட்டாவது முடிவானது என்ன? சமாதி. அதுதான் யோக சமாதி என்பது. ஞான சமாதி என்பது அதனும் உயர்ந்தது, அது வேறு. யோக சமாதி இருக்கின்றதே, அந்த யோக சமாதி கைவரப்பெற்றவர்கள் ஓரிடத்தில் இருந்து கொண்டே மூலகங்களிலும் முக்காலத்தும் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் உணர்வார்கள். அதுவே யோக காட்சி. அவர்கள் அந்த யோக சமாதி கைவந்ததுனால அவர்களுக்கு ஆணவமல சக்தி நன்றாக குன்றிவிட்டது. இப்ப நம்மால ஏன் அறிய முடியல அவர்களை மாதிரி? ஏன்னா மல மறைப்பு நம்மிடம் ரொம்ப அதிகமாக உள்ளது. அதனால நம்ம அறிவு ரொம்ப ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே இருக்கின்றது. அவர்கள் அந்த யோக சமாதி கைவரப்பெற்று அதனால் ஆணவ மலத்தின் வலிமையை நன்கு ஒடுக்கிவிட்டார்கள். எனவே அவர்களால் அறிய முடிகின்றது. அதைத்தான் சொல்கின்றார். சமாதியால் மலங்கள் வாட்டி, யோக சமாதியாலே ஆணவ மல சக்தியை வாட்டி, பொருந்திய தேச கால இயல்பகள் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம், ஓரிடத்திலே இருந்து உணர்கின்ற ஞானம் யோக நற்காண்டலாமே, யோக காட்சியாகும், நல்ல யோக காட்சியாகும் என்று கூறுகின்றார். ஆக நாம் இந்த அளவிலே காட்சி அளவையினுடைய நான்கு வகைகள், வாயிற்காட்சி, மானதக்காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று காட்சி அளவையின் வகைகளை பார்த்த அளவிலே அடுத்தாற் போல அனுமானதையினுடைய இரண்டு வகைகள் என்னவென்று சிந்திக்க வேண்டும். அதை அடுத்த சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கவனங்களை போற்றி வலுத்திக் கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.